அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் சங்கீதா ராஜன், சாதாத். தாலிபான்களால் சென்ற வருடம் தலையில் சுடப்பட்டிருந்த பாகிஸ்தான் பள்ளி மாணவி மலாலா யூசுப் ஜயி விசேடமாக கூட்டப்பட்டிருந்த ஐநா மன்றத்தின் கூட்டம் ஒன்றில் சிறப்புரையாற்றி தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கின்றார். படிப்பதற்கான உரிமை உலகின் அனைத்து குழந்தைக்கும் இருக்கிறது என்று உணர்வு பொங்க வாதிட்டு உரையாற்றிய மலாலா சுயநலத்துக்காக பிள்ளைகளுக்கு கல்வி மறுப்பவர்களை கண்டித்தார்.
The extremists were and they are afraid of books and pens.
பாகிஸ்தானில் பெண் குழந்தைகளின் கல்விக்காக குரல் கொடுத்ததற்காக இந்த சிறுமி தலையில் சுடப்பட்டிருந்தார். தன்னை தாக்கியவர்களை மன்னித்து விட்டதாக மலாலா கூறியிருக்கின்றார்.
சிரியாவில் ஜிஹாதி போராளிகள் கிளர்ச்சி குழுவான ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்ற படையின் மூத்த பிரமுகர்களில் ஒருவரை கொன்ற பிறகு ஜிஹாதி போராளிகள் தங்களின் முன்னணி தலைவர்கள் எல்லாரையும் கொல்ல அச்சுறுத்தியிருப்பதாக அந்த அமைப்பு கூறுகிறது. அதி உயர் இராணுவ கவுன்சிலின் இடம்பெற்றிருந்த தலைவரான கமால் ஹமாமி கொல்லப்பட்டது போர் பிரகடனத்துக்கு ஒப்பானது என்று அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவர் ஒரு செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அமெரிக்காவிடம் பிடிபடாமல் தப்பியோடி வரும் அந்நாட்டின் முன்னாள் உளவுத்துறை ஆய்வாளர் எட்வர்ட் ஸ்னோடன் தான் தென்னமெரிக்கா செல்லும் வரை ரஷ்யாவில் அரசியல் தஞ்சம் கோர விரும்புவதாக மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். 3 வாரங்களுக்கு முன்னர் ஹாங்காங்கிலிருந்து மாஸ்கோ வந்திறங்கிய ஸ்னோடன் அவ்வொரு விமான நிலையத்தில் சர்வதேச பயணிகள் கடவை மையத்திலேயே இருந்து வருகிறார். அமெரிக்க உளவுத்துறை மக்களை கண்காணிக்கிறது என்ற தகவலை கசிவிட்டதிலிருந்து அமெரிக்கா இவரை தேடி வருகின்றது.
கம்போடியாவிலிருந்து நாடு கடந்த நிலையில் வாழ்ந்து வரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளிநாட்டிலிருந்து திரும்புவதற்காக ஏதுவாக அவருக்கு நாட்டின் மன்னர் மன்னிப்பை வழங்கியுள்ளார். சாம் ரெய்ன்ஸி மீண்டும் நாடு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வந்ததன் பின்னணியிலேயே அவருக்கான மன்னிப்பை நாட்டின் மன்னர் வழங்கினார். வியட்நாமுடனான கம்போடியா எல்லை பகுதி குறித்து பிழையான வரைபடத்தை அவர் தயாரித்தார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் இல்லாமலேயே விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சிறைச்சாலையொன்றிலிருந்து தப்பிச் சென்ற கைதிகளில் 100க்கும் அதிகமானவர்களை 100க்கும் அதிகமான போலீசாரும் சிப்பாய்களுமாக சேர்ந்து தேடி வருகின்றனர். தப்பியோடியவர்களில் 64 பேர் பிடிபட்டு விட்டார்கள் என்றும் 176 பேர் இன்னும் பிடிபடாமல் இருக்கிறார்கள் என்றும் பாதுகாப்புத்துறையின் மூத்த அமைச்சர் ஒருவர் ஜகார்த்தாவில் கூறியிருக்கின்றார். தேடப்படுவோரில் 5 பேர் பயங்கரவாத செயல்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். தஞ்சுங் குஸ்தா என்ற இந்த சிறைச்சாலையில் வியாழனன்று ஏற்பட்ட கலவரத்தை அடுத்து கைதிகள் தப்பியிருந்தனர்.
சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையம்தான் பயண தாமதம் என்று வந்தால் உலகிலேயே மோசமானது என்று புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. அங்கிருந்து புறப்படும் 5 விமானங்களில் 1க்கு குறைவானவையே நேரத்தில் புறப்படுகின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன வான் பரப்பின் மீது அதன் இராணுவம் வைத்திருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாகவே நெரிசல் ஏற்படுகிறது என்று தொழில்சார் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதேவேளை குறித்த நேரத்தில் விமானங்கள் புறப்படுவதில் உலகளவில் சிறந்ததாக டோக்கியோ விமான நிலையம் உள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
எகிப்தில் முகமது முர்சி இராணுவத்தினால் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதை கண்டித்து நடந்து வரும் ஆர்ப்பாட்டங்களை விரிவுபடுத்தும் விதமாக அவரது ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் கெய்ரோவில் கூடி வருகின்றனர். முஸ்லிம்களின் நோன்பு மாதமான ரமலானில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தொழுகையின் சமயத்தில் கெய்ரோவையே ஸ்தம்பிக்கச் செய்து தமது பலத்தை நிரூபிக்க வேண்டுமென இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சி விடுத்த அழைப்பின் பேரில் இவர்கள் கூடி வருகின்றனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.